إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மறுமை நாளின் நிகழ்வுகள் தொடர்பாக எங்களுடைய இந்த தொடர் பாட வகுப்பில் இன்று 7வது பகுதி. சென்ற பாடத்திலே நாம் ஒரு மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய ஓரிரு அடையாளங்களை பார்த்தோம். அதிலே ஒரு அடையாளம், தான் நபி என்று வாதிட்டுக் கொண்டு சுமார் 30 பொய்யர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலேயே தோன்றுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் நபி என்று வாதிப்பார்கள் என்பது தொடர்பான செய்திகளை பார்த்தோம். அதிலே முசைலமா, துலைஹா, அதே போல அன்சி, சாஹிப் ஹிம்யர், கடைசியாக மிர்சா குலாம், இப்படி பல பேர் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம், ஒன்றுபட்ட அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பல கூட்டங்களாக பல பிரிவுகளாக பிரியும் என்ற ஒரு விஷயம். இது சம்பந்தமான பிரார்த்தனையை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். என்னுடைய உம்மத்தை வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்டனையின் மூலமாக அழித்து விடாதே, அதே போன்று பூமியின் கீழால் இருந்து உருவாகக்கூடிய தண்டனையின் மூலமாக அழித்து விடாதே, அல்லது எதிரிகளை ஒரே அடியாக சாட்டி அவர்களின் மூலமாக அழித்து விடாதே என்றெல்லாம் பிரார்த்தனை செய்த போது அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் என்னுடைய உம்மத்தை பிரித்து விடாதே, பிரிப்பதன் மூலம் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். அதன் வரிசையிலே தான் இந்த உம்மத் பல பிரிவுகளாக 73 கூட்டங்களாக பிரியும். அதில் ஒரே ஒரு கூட்டம்தான் தேரக்கூடிய, அதாவது சுவனத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். ஏனைய பிரிவுகள் நரகத்தை நோக்கி செல்லும், அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தான். ஆனால் உண்மையிலே இஸ்லாத்துக்குரிய சுவனம் செல்லக்கூடிய உம்மத்தா என்று பார்த்தால் இல்லை. சுவனம் செல்லக்கூடியதற்கு ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் அதிலே தெரிவாகும். இது சம்பந்தமாக புகாரிலே வரக்கூடிய ஹதீஸும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், 3606 இலக்கத்திலே வரக்கூடியது. அதிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டு வருகிறார். நல்ல காலத்துக்கு பிறகு கெட்ட காலம் வருமா, அந்த கெட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் நல்ல காலம் வருமா, இப்படி பல கேள்விகளுக்கு பிறகு இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்வி, ஒரு நல்ல காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நல்ல காலத்துக்கு பிறகு கெட்ட காலம் வருமா என்று கேட்டார். அதாவது காலம் கெட்டது அல்ல, அங்கு இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்களாக இருப்பார். அப்ப அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆதுன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்களில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆளுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அதற்குரிய அழைப்பாளர்களாக அவர்கள் செயல்படுவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, யார் அந்த அழைப்புக்கு பதில் கொடுத்து அந்த கூட்டத்திலே சேர்ந்து விடுகிறார்களோ அவர்களை தூக்கி அவர்கள் நரகத்திலே போட்டு விடுவார்கள். குல்தியா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் அல்லாஹின் தூதரே, சிஃபுஹும் லனா, அவர்களை பற்றி எங்களுக்கு நீங்கள் வர்ணித்து சொல்லுங்கள் என்று சொன்னேன். கால், அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய இந்த பரம்பரையிலேயே வரக்கூடியவர்கள். வயத்த கல்ல மூன வியாழ சினத்தினா, நாங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களைத்தான் அவர்களும் பேசுவார்கள். நாங்கள் என்ன பேசுகிறோம்? இஸ்லாம், அல்லாஹ், மறுமை, ஈமான் என்று நாங்கள் பேசுவோம். அதே போன்றுதான் அவர்களும் பேசுவார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையை நான் அடைந்தால் எனக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று நான் கேட்டேன். கால, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஸம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹு, ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவர்களுடைய இமாமையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குல்து, நான் மீண்டும் கேட்டேன், ஃபைல்லம் யகுல்லஹும் ஜமாஅத்துன் வலா இமாமும், அவர்களுக்கு ஜமாஅத்தோ இமாமோ இல்லை என்றால் நான் என்ன செய்ய? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, முஸ்லிம்கள் என்கிறார்கள், ஈமான் என்கிறார்கள், சத்தியம் என்கிறார்கள், சோனம் செல்ல வேண்டும் என்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஜமாஅத்தும் இல்லை இமாமும் இல்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தால் அந்த பிரிவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுங்கிவிடுங்கள். வலவ் அந்த அஸ்லி சஜரத்தி, நீங்கள் ஒரு மரத்தின் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில், ஹத்தா யுதிரிக்கல் மவுத் வந்த அலாதாலிக், அதே நிலைமையிலே நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு மரணம் வந்தாலும் பிரிவுகளோடு மட்டும் போய் சேர்ந்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஹதீஸ்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படியான ஒரு காலம் கடைசி காலம். இந்த செய்தியோடு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பல காலங்களை கேட்டுக்கொண்டு வந்து இந்த விஷயத்தோடு அவர்களுடைய ஹதீஸ் முடிவடைகிறது. இதுதான் கடைசி ஒரு காலமாக இருக்கும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த காலம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ கூட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கைகளையும் பார்த்தால், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துருவத்துக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் குரான் ஹதீஸ் என்றுதான் சொல்லுவதற்கு விளைகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கைகள், அதிலே எடுத்த விளக்கங்கள் எல்லாமே மாறுபட்டு பல குளறுபடிகளுக்குள் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பல பிரிவுகள், பல கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைதான் நாங்கள் ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு கூட்டமைப்பாக, ஒரு ஜமாஅத்தாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உம்மத் பல பிரிவுகளாக, பல கூட்டங்களாக அது பிரியும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுவும் நடந்துவிட்ட ஒரு அடையாளமாகவே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இந்த மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் இன்னும் ஒரு அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது இரண்டு பெரும் கூட்டங்கள் சண்டை பிடித்துக் கொள்வார், அவர்களுக்கு மத்தியிலே கடுமையான ஒரு போர் நிகழும். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 7121 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, லா தகூமு ஸாஅஹ், மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா தக்ததில ஃபிஅதானி அலீமதானி, இரண்டு மாபெரும் பெரும் கூட்டங்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்ளும் வரை, யகூனு பைனஹுமா மக்தலத்துன் அலீமத்துன், அந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலே கடுமையான ஒரு போர் நிகழும். ஆனால் தஅவத்துஹுமா வாஹிதா, அந்த ரெண்டு கூட்டத்தினுடைய அழைப்பும் ஒன்றுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ இரண்டு கூட்டங்கள் சண்டை பிடித்துக் கொள்வார்கள். ரெண்டு பேருமே நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் தான் சரியான தலைமைத்துவம், நாங்கள் தான் சத்திய கூட்டம் என்ற வகையிலே அவர்கள் பெரும் கூட்டங்களாக இருப்பார்கள். அந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலே கடுமையான ஒரு போர் நிகழும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது உண்மையிலேயே நடந்துவிட்டதா, அல்லது நடக்க இருக்கிறதா என்பதிலே சில குழப்பங்கள் இருக்கின்றன. சிலர் நடந்து விட்டது என்று சொல்கிறார்கள், ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரே கொள்கை இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்று பல கூறுகளாக பிரிந்து ஆளுக்காக சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். அதே போல ஏற்கனவே அவர்களுக்கு ஆட்சி இருந்த சந்தர்ப்பத்தில் அப்பாசியர்கள் உமையாக்களுக்கு மத்தியிலே கடுமையான போர்கள் மூண்டிருப்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அந்த வகைகளிலே சண்டைகள் நடைபெற்றிருக்கலாம், அல்லது ஒருவேளை பின்னாலும் அது நடப்பதற்கு சாத்தியமாக இருக்கலாம். இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் இந்த விஷயத்தை எதற்கு சொல்ல வருகிறார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மாவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே சண்டை நடைபெற்றது, ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த யுத்தத்திற்கு சிஃபீன் யுத்தம் என்று சொல்லப்படும். இந்த யுத்தத்தை தான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் முன்னறிவிப்பு செய்த அடையாளமாக சுட்டிக்காட்டிய அந்த யுத்தம் என்று அவர்கள் இந்த யுத்தத்தை சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் இந்த யுத்தம் உண்மையிலேயே நடைபெற்றதா அல்லது யாரால் இது நடைபெற்றது, இதை பற்றி பல குழப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள் என்ற ஒரு விஷயத்துக்கு எங்களால் வர முடியாது. ஏனென்றால் அவர்களிலே பெரும்பாலான சஹாபாக்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களாகத்தான் இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொண்டால், யுத்தம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? அவர்கள் சந்தேகமே இல்லை காபிராக மாறிவிடுவார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன ஒரு விஷயம், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅலுக்கும் ஆனாகபா, உங்களிலே சிலர் சிலருடைய கழுத்துகளை வெட்டுவதன் மூலமாக காபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு விஷயம். இப்ப முஸ்லீம்கள் சஹாபாக்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்து ஒருவரை ஒருவர் காபிராகி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் உள்ளாகுவார்களா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதல் தகல் முஸ்லிமானி பிசைஹிமா ஃபல் காத்தில் வல் மக்தூலு ஃபின்னார், முஸ்லீம்கள் தங்களுடைய வாள்களை கொண்டு அவர்கள் சந்தித்தால், இரண்டு முஸ்லீம்கள், அவர்களிலே கொல்பவனும் நரகம் கொல்லப்பட்டவனும் நரகம். அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, கொல்பவன் நரகம் சரி, கொல்லப்பட்டவன் ஏன் நரகம் போக வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் ரெண்டு பேரும் வால் எடுத்ததுதான் அங்கு குற்றம். ரெண்டு பேரும் வால் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? ஒருவர் ஒருவரை வெட்ட வேண்டும், இல்லாட்டி இவருடைய கையிலே வால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரும் வாளோடு தான் இவரை சந்தித்திருக்கிறார், அவருடைய வாள் முந்திவிட்டது, அவ்வளவுதான் பிரச்சனை. ஆனால் ரெண்டு பேருடைய நிலைமை என்ன? ரெண்டு பேரும் நரகம் செல்வார். ஆனால் வரலாறுகளிலே, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படைக்கும் அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படைக்கும் யுத்தம் நடைபெற்றது, அதிலே 10,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனை எங்களால் நம்ப முடியாது. அதற்கு ஜமல் யுத்தம் என்று சொல்லப்படும். இதைவிட ஒரு கடுமையான, ஒரு படு பயங்கரமான ஒரு யுத்தம் தான் சிஃபீன் என்று சொல்லப்படக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளின் படி சுமார் 2 தரப்பிலுமே 35,000 தலா 35,000 பேர் கொல்லப்பட்டதாக, ஒட்டு மொத்தத்தில் 70,000. மாத கணக்கிலே அந்த யுத்தங்கள் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் எங்களால் நம்பி இதனுடைய விளைவு என்ன? அப்ப அந்த அலி ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு சில சஹாபாக்கள் இருந்திருப்பார்கள், மாவியா ரலியல்லாஹு அவர்களோடு ஒரு சில சஹாபாக்கள் இருந்திருப்பார்கள், இந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே யுத்தங்கள் சண்டைகள் வந்திருக்கும், ஒருவரை ஒருவர் வெட்டியிருப்பார்கள், அவர்களுடைய நிலைமை என்ன? ஹதீஸ் வழங்கக்கூடிய தீர்ப்பு என்ன? அவர்கள் நரகவாதிகள், அவர்கள் காஃபிர்கள். இந்த தீர்ப்பை இவர்களுக்கு வழங்கலாமா? இப்படி நடைபெற்றிருக்கிறது என்று நாங்கள் நம்பலாமா? ஒரு காலமும் நம்ப முடியாது. ஆனால் சஹீஹான சனதினூடாக ஆதாரபூர்வமான செய்திகள் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகளின் ஊடாக அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்திகள் என்று அது குறிக்கப்பட்டு இருந்தாலும் வரலாற்றை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இதனை பாதுகாப்பேன் என்று அவன் பொறுப்படுத்தவில்லை. அவன் இறக்கிய வஹி விஷயத்திலே அவன் பொறுப்படுத்திருக்கிறான், இன்னா நஸ்அல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிளூன், இந்த வேதத்தை இந்த உபதேசங்களை நாமே உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம், அதை நாங்களே பாதுகாப்போம், அதனை அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். ஆனால் இந்த வரலாற்று சம்பவங்கள், இந்த யுத்த சம்பவங்கள், சண்டை மூண்டதாக ஏற்பட்ட இந்த விஷயங்கள், இதற்குள்ளே உள்ள குளறுபடிகள், எத்தனையோ பொய்கள் அடங்கியிருக்கலாம். சாதாரணமாக எங்களுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தால் கூட ஒரு ஊரிலே நடந்த சம்பவமாகத்தான் இருக்கும். ஆனால் அடுத்த ஊர் செல்லுகின்ற பொழுது அந்த சம்பவத்தினுடைய தலை எழுத்தே மாறியிருக்கும். நாங்கள் பார்க்கிறோம் என்னமோ நடந்திருக்கும், என்னவோ கதைத்திருப்பார்கள். இதே போன்றுதான் இந்த வரலாறு விஷயங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான சம்பவங்கள் தான் நடைபெற்றதாக எங்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். மற்றபடிக்கு சஹாபாக்கள் அலி முஆவியா சண்டை பிடித்துக் கொண்டார்கள், 70,000 பேர் கொல்லப்பட்டார்கள், இதனுடைய இதை எங்களால் நம்பவே முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அம்மார் ரலியல்லான் அவர்களுடைய விஷயம். அம்மார் ரலியல்லான் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் விசேஷமான ஒரு சஹாபி, இஸ்லாத்திற்காக வேண்டி கடுமையான கஷ்டப்பட்ட பல தியாகங்கள் செய்த ஒரு சஹாபி. அவர்களுடைய சிறிய வயதிலே தங்களுடைய தாயையும் தங்களுடைய தந்தையும் அவர்கள் இழந்தார்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி. அபூஜஹல் கொலை செய்தான். இந்த அம்மார் ரலியல்லான் அவர்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். இப்படி இவர்கள் ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை அமைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே, அப்ப அந்த பள்ளி அமைப்பதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களும் கற்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு கல் தூக்கி கொண்டு போனார்கள். அம்மார் ரலியல்லாஹுவை பொறுத்தவரையில் அவர்கள் 2 கற்களை தூக்கி கொண்டு போனார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்தார்கள். இப்ப 2 கற்கள் அம்மார் தூக்கி கொண்டு போகிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களுடைய முதுகிலே இருந்த அந்த மண்ணை தட்டிவிட்டு, அம்மார் தக்துலுக ஃபியாத்துன் பாகியா, அம்மாரே உன்னை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வு கூறியிருந்தார். வஹியின் உத்தரவின் அடிப்படையில் இந்த அம்மார் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடைசி விஷயம் என்ன? அவர்களை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும். இது ஒரு நன்மாரான். இப்ப யார் அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்கிறார்களோ அவர்கள் வரம்பு மீறிய ஒரு கூட்டம். இதை சஹாபாக்கள் தங்களுடைய மனதில வைத்துக் கொண்டிருந்ததாக வருகிறது. இந்த அடிப்படையிலே இந்த மாவியா ரலியல்லாஹுவர்களுக்கும் அலி ரலியல்லாஹுவர்களுக்கும் நடைபெற்ற அந்த யுத்தத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் சார்பாக சென்றவர்கள் அம்மார் ரலியல்லாஹு. இவர்கள் யாருடைய படையால் கொல்லப்பட்டார்கள் என்றால் வரலாற்றின்படி மாவியா ரலியல்லாஹுவர்களுடைய படையால் கொல்லப்பட்டார்கள். அப்ப முடிவு எப்படி வரும்? வரம்பு மீறிய கூட்டம் மாவியா ரலியல்லாஹுவர்களுடைய கூட்டம். ஆனால் அம்மா ரலியல்லாஹுவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது பொய்யான செய்தி அல்ல. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு விஷயம். யார் கொண்டார்கள்? ஒருவேளை முருகல் ஏற்பட்டிருக்கலாம், உள்ளே இருந்த முனாஃபிக்குகள் அல்லது கவாரிஜிகள் அல்லது வரம்பு மீறியவர்கள் யாராவது கொண்டிருக்கலாம். இவர்கள் தான் கொண்டார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் வரம்பு மீறிய கூட்டம் கொன்று விடுவார். இந்த அடிப்படையில் மாவியார் ரலியல்லாஹு அவர்களுடைய படைதான் அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கொன்றதாக வருகிறது. முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. 17,778 இலக்கத்தில் இந்த செய்தி இருக்கிறது. அப்ப இந்த யுத்தத்திலே கடுமையான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் சார்பாக அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் போரிடுகிறார்கள். அந்த இடத்திலே வந்து அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் மாவியா அவருடைய படை சார்பாக அவர்களின் மூலம் கொல்லப்படுகிறார்கள். இப்படி கொல்லப்பட்டவுடன் இந்த செய்தி அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைக்கிறது. அதாவது அம்மார் கொல்லப்பட்டு விட்டார். இந்த செய்தியை கேட்டதும் அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு பதற்றப்படுகிறார்கள். இந்த அம்ரு இப்னு அல்ஆஸ் ஏன் பதற்றப்பட்டார்கள் என்றால், அவர்கள் முஆவியாவுடைய தரப்பிலே இருந்த ஒருவர். வரலாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, இப்படி அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய சார்பாகத்தான் அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இப்ப அம்மார் கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியை கேட்டதும் இன்னாலில்லா சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு திடுக்கம். அம்மாரை கொலை செய்வது யார்? வரம்பு மீறிய ஒரு கூட்டம். கொலை செய்தது முஆவியாவுடைய படை. அப்ப முஆவியாவுடைய படையிலே தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் ஒரு வரம்பு மீறிய கூட்டம் என்ற ஒரு ஆதங்கம். உடனே அவர்கள் வந்தார்களாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். இப்படி திடுக்கிட்டு பயந்தவராக வந்து அம்மார் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்தியை முஆவியாவுக்கு சொல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அலட்சியமாக அம்மார் கொல்லப்பட்டு விட்டார் தான், அதற்கு என்ன இப்பொழுது என்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, அதற்கு அம்ரு இப்னு அல்ஆஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சொல்ல, அதாவது அம்மாரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும், எனவே வரம்பு மீறிய கூட்டம் நாங்களாத்தனை இருக்க வேண்டும் என்று மாவியாவிடத்திலே செய்தியை சொன்னவுடன் மாவியா இருந்ததால் கடுமையான கோபம் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அம்ரு இப்னு அல்ஆஸை பேசிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இவரை கூட்டி கொண்டு வந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு படை. சும்மா வீட்டிலே இருந்தவரை அழைத்து கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு படை தான் வந்தது. வந்துதான் அவர்கள் இந்த யுத்தத்திலே எங்களுடைய அம்புகளுக்கு முன்னால் கொண்டு வந்து இந்த அம்மாரை நிப்பாட்டி இருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய அம்புகளுக்குள் இவர் மாட்டிக்கொண்டார். எனவே இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணம் இந்த கொலையை செய்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு படை என்று அவர் தீர்ப்பு சொன்னதாக அந்த வரலாறிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எந்த அளவு, அதாவது பிழையான சில செய்திகளை சஹாபாக்களுடைய பேரினால் எழுதி வைத்திருக்கிறார்கள். அகமது என்ற கிரந்தத்திலே சஹீஹான தரத்திலே தான் இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் எங்களால் நம்ப முடியாது. இதிலே அம்மா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவார்கள் என்பது உண்மை, ஆனால் மாவியா ரலியல்லாஹுவுக்கும் மாவியா அலி ரலியல்லாஹுவுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் மாவியாவாலோ அல்லது அலியாலோ அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த ஒரு அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அடையாளம், கடுமையான யுத்தம் இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியிலே நடைபெறும், அந்த யுத்தத்திலே பலர் கொல்லப்படுவார்கள், ஆனால் ரெண்டு பேருடைய கொள்கையும் வாதமும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்ற இந்த அடிப்படையில் சிலர் பல, அதாவது 100க்கு 90 விதமான உலமாக்கள் இமாம்கள் இந்த யுத்தத்தை தான் கொண்டு வந்து நிறுவுகிறார். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதனை நாங்கள் நம்புவதாக இல்லை. ஆனால் பிறகு நடைபெற்றிருக்கலாம், 12 கலீஃபாக்களுக்கு பிறகு பெரும் ஒரு ஆட்சி ஒவ்வொருவர்களுடைய கையிலும் இருந்த நேரத்திலே தங்களுடைய ஆட்சிகளை ஒருவருக்கொருவர் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் நடந்திருக்கலாம். அந்த இரண்டு கூட்டமுமே வழிகட்ட கூட்டங்களாக போயிருக்கலாம். ஒருவேளை எதிர்காலத்திலும் நடப்பதற்கு இருக்கலாம். ஆனால் அல்லாஹு அலம், அது நடந்ததா நடக்கவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இது ஒரு விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தினுடைய நிலையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மத்தியிலே இந்த யுத்தங்கள் சண்டைகள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வுகள் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது மறுமையினால் ஏற்படாது. அபூதாவது என்ற கிரந்தத்திலே 4252 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மறுமையினால் ஏற்படாது, ஹத்தா யகூன பாதுஹும் யுஹ்லிக பாதுஹும், என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு சிலரே இன்னும் ஒரு சிலரை அழிக்கும் வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது. வஹத்தா யகூன பாலுஹும் யஸ்பி பாலன், அவர்களிலே ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலரை, அதாவது சிறைப்பிடிக்கும் வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது. இன்னி அகாஃபு அலா உம்மத்தி அல் ஐம்மத் அல் முதல்லீன், என்னுடைய உம்மத்திலே நான் பயப்படுவதெல்லாம் வழிகெடுக்கக்கூடிய இமாம்களையும் உலமாக்களையும். பைதா உதய சைஃபு ஃபி உம்மத்தி லம் யுர்ஃபா அன்ஹா இலா யௌமில் கியாமா, என்னுடைய உம்மத்துக்குள் வால் தூக்கப்பட்டு விட்டார், என்னுடைய உம்மத்துக்குள் சண்டை சச்சரவு பிளவுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே வால் தூக்கப்பட்டு விட்டால் அது மறுமை நாள் வரைக்கும் அது வைக்கப்படாது என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ மறுமை நாள் வரைக்கும் அந்த முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மத்தியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்துக்கு மத்தியிலே கடுமையான சண்டைகள் சச்சரவுகள், ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், ஒருவரை ஒருவர் சிறைப்பிடிக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் என்று நாங்கள் தெளிவாக கண்கூடாக இந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே சண்டை பிடிக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளும் முஸ்லீமன் என்று சொல்லக்கூடியவர், நாங்கள் முஸ்லீம்கள் என்று வாதிடக்கூடியவர், அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் நடக்கிறது, ஒருவரை ஒருவர் கொள்ளை செய்கிறார்கள், கடுமையான குண்டு தாக்குதல்களை நடத்துகிறார்கள், பள்ளி என்று கூட பார்க்காமல் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். சமீபத்திலே கூட உலமாக்கள் கூட்டம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானிலே, அந்த கூட்டத்திலே கூட தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்களுக்கு மத்தியிலே சண்டை. அதே போன்று சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்று கொலை செய்யப்படுபவர்கள் யார்? எல்லாமே முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அதே போன்று ஷியாக்களுக்கும் சுன்னத் வல் ஜமாத் கூட்டத்தினருக்கும் கடுமையான சண்டை எல்லா உலகத்திலே உள்ள பல முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளில் நடக்கிறது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், ஈரான் உட்பட. அதே போன்று ஈராக்கிலே நடக்கக்கூடிய சண்டைகள், இந்த சண்டைகள், இந்த குழப்பங்கள். அதே போல சவுதி அரேபியா கூட யமனுக்கு தாக்குதல் நடத்துகிறார். யமனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், யமன் என்பது ஈமான் உள்ள ஒரு பகுதி என்று சொன்னார். ஆனால் இந்த சவுதி அரேபியாவினால் யமனுக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்படியான சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் இந்த உம்மத்துக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதி சக்தியை அவர்களே அழித்துக் கொள்கிறார்கள், மீதி சக்தியை எதிரிகள் வந்து அழிப்பதற்கு வழிவிடுகிறார்கள் இவர்கள். ஆனால் இதுவும் மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த அடையாளம் மிக தெளிவாக கண்கூடாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மறுமை நாளுக்குரிய மிக இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயக்ஸுருல் ஹர்ஜ், ஹர்ஜ் என்பது அதிகரிக்கும். சஹீஹுல் புகாரியிலே 1036 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஹர்ஜ் என்ற சொல் சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை. உடனே கேட்டார்கள், ஹர்ஜ் என்றால் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவல் கத்ல் அல் கத்ல், கொலை கொலை என்று சொன்னார். இப்ப மறுமை நாள் நெருங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே கொலைகள் அதிகரிக்கும், அதிகமாக கொலை செய்து கொள்வார். எந்த அளவுக்கு இந்த கொலைகள் அதிகரிக்கும் என்றால், கொன்றவனுக்கு தெரியாது ஏன் நான் இவரை கொலை செய்தேன் என்பது, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது ஏன் இவர் என்னை கொலை செய்ய வருகிறார் என்பது அவருக்கு தெரியாது. அப்படி அவர்களுக்கு மத்தியிலே இந்த கொலைகள் அதிகரிக்கும். இன்றைக்கு உலகத்திலே ரொம்பவும் அதாவது சீப்பான உயிர் என்று பார்த்தால் மனித உயிராகத்தான் இருக்கு. அவ்வளவு கொலைகள், அவ்வளவு யுத்தங்கள், சண்டைகள், ஒரு குண்டு தாக்குதல் நடத்தினால் போதும் நூற்றுக்கணக்கிலே சுத்தி விடுவார்கள், சம்பந்தமே இருக்காது. குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு தெரியாது எங்கு இந்த குண்டு போகிறது, யார் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இங்கு தட ஒரு பட்டன் சுழற்சி நசித்து விட்டு இவர்கள் உட்கார்ந்து விடுவார்கள். அங்கு சம்பந்தமில்லாத பெண்கள், அதே போல ஆண்கள், பொதுமக்கள், எதிரிகள் அல்லாத எத்தனையோ பேர் கொலை செய்யப்படுகிறார். இந்த நவீன ஆயுதங்களினூடாக இதுதான் நடக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு பேருக்கும் ஏன் இந்த கொலை நடக்கிறது, ஏன் இந்த சண்டை நடக்கிறது, நாம் ஏன் இதில் சிரமப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த கொலைகள் இந்த சமூகத்திலே அதிகரிக்கும் என்று சொன்னார். இன்னும் இது சம்பந்தமான பல அடையாளங்கள், விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய எங்களுடைய பாட வகுப்பிலே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப நாங்க வந்து ரமலான் கடைசி பத்த அடைஞ்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா. இந்த கடைசி பத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப தீவிரமாக அதிகமாக அமல் செய்யப்படக்கூடிய ஒரு காலம் தான் இந்த கடைசி பத்து. சாதாரணமாக ஒரு 20 நாளைக்கும் நாங்கள் செய்யாத அமல்களை விட அல்லது செஞ்சிட்டு இருந்த அமல்களை விட கூடுதலாக செய்ய வேண்டிய நாட்கள் இந்த காலப்பகுதி. இதுல தான் வந்து லைலத்துல் கதரும் வருவது. இந்த லைலத்துல் கதரை பத்தி சொல்லதாக இருந்தால் 1000 மாதங்களை விட இது சிறந்தது. ஒரு ஆள் லைலத்துல் கதர் இரவு அடங்கி அதுல ஒரு சில வணக்கங்கள் அவர் செய்யறாருன்னு சொல்லி சொன்னா அந்த வணக்கத்தை அவர் 1000 மாதங்கள் அதாவது 83 வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தா வருது. அவ்வளவு காலம் அந்த அமலை செஞ்ச ஒரு கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கணும். அப்ப இது எப்பன்ற ஒரு விஷயம் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை. கடைசி பத்துல நீங்க தேடிக்கொள்ளுங்கன்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க அதை தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் வந்து நாங்கள் லைலத்துல் கத்ரை தேட வேண்டியதாக இருக்குது. அதுக்காக வேண்டி நாங்கள் நிறைய அமல்களில் ஈடுபடணும். முன்னர் செஞ்சிட்டு இருந்த அமலை காட்டிலும் எங்களுடைய அமல்கள் அதிகரிக்கணும். ஆனால் எங்களை வித்தியாசமாக தான் நடக்குது. ரமலான் ஆரம்பத்தில் வந்த தொழுகைக்கு வந்த ஆக்கள், தொழுகைக்கு வந்த அந்த சஃப் அமைப்பு வந்தால் 20 ஆகிட்டு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு. முதலாவது நோன்புக்கும் நிறைய பேர் நின்றாங்க. 2 சஃப் நிறைஞ்சி வலிஞ்சது, 3வது சஃப்பெல்லாம் வந்தது. ஆனா இப்போ பார்த்தா 1.5 சஃப் கூட வரமாட்டேங்க. இப்ப நாங்க பலகீனமா போயிட்டோம். ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா ரமலான் காலங்கள் போக போக நாங்க வந்து அமல்களை அதிகப்படுத்தணும், தீவிரப்படுத்தணும். இப்ப இந்த கடைசி பத்தை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க விசேஷமாக தங்களுடைய வீட்டார்களை எழுப்பி விடுவாங்க, அதிகமாக தொழுவாங்க, தன்னுடைய கைலியை நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு அது அவுழாத மாதிரி வச்சுக்கிட்டு அதில் கூடுதலாக தொழுவாங்க அப்படின்னு எல்லாம் வருது. இப்போ இந்த கடைசி பத்தில் நாங்கள் அமல்கள் இபாதத்துகளை கூட்டிக் கொள்ளணும். கடைசி பத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஷால்லா காலையில் தான் தொழுகை நடக்கும். அதாவது காலை 2:30 மணிக்கு தொழுகை நடக்கும். எல்லா நாளும் தொழையலுமா காலையில்? பிரச்சனை இல்லையா? அப்போ கடைசி பத்து முழுவதும் அதாவது 2:30 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கும். தராவி தஹஜ்ஜுத் தொழுகை. இப்போ முடியுமான சகோதர சகோதரிகள் அதுக்கு வந்துடுங்க. பாடங்களை பொறுத்தவரையில் இன்ஷா அல்லா நம்ம ஏண்டா தொடர்ந்து நடத்துவோம், வசதிப்படுற மாதிரி தொடர்ந்து நடத்துறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லா. சுபஹானல்லாஹி.